வணக்கம் வில்லியம் ராஜேந்திரன் அவர்களே.
வணக்கம் ராய்சோ.
இப்ப பிரதமராக மாக்கம் டெம்பிள் தொடரப்போவதாக அறிவித்துள்ளார். இப்ப லேபர் கட்சி வந்து தேர்தல் தோல்வியை ஒத்துக்கிட்டு இருக்கு இல்லையா?
ஆமா ஆமா, ரெண்டு கிழமை எடுத்திருக்கின்றது.
இப்ப மாக்கம் டெம்பிள் வந்து பிரதமராக தொடர்ந்தாலும் கூட இந்த கோயலிஷன் சந்திக்கின்ற அல்லது மாக்கம் டெம்பிள் சந்திக்கின்ற சவால்கள் என்னவாக இருக்க போகின்றன?
சவால்கள் பலதாகத்தான் இருக்க போகின்றது. முக்கியமாக நீங்கள் சிறுபான்மையாக எந்த ஆட்சியை நடத்தும் பொழுதும் உங்களுக்கு பல சவால்கள் வரத்தான் செய்யும். ஏனென்று சொன்னால், உங்கள் பாராளுமன்றத்திலே சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பாராளுமன்றம் கூடும் பொழுது, ஒரு இரு ஆசனங்களை அதிகப்படியாக வைத்திருக்கும் பொழுது, சகல உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திலே கலந்து கொள்ளாத இடத்திலே சில சட்டங்களை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படும். அப்படி தொடர்ந்து இப்பொழுது ஆஸ்திரேலியா ஒரு பெரிய நாடு. இந்த நாட்டிலே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல இடங்களிலிருந்து வர வேண்டியிருக்கும். இப்பொழுது நீங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை முன்வைக்கும் பொழுது அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நேரத்திலே சமூகம் அளிப்பது சில நேரம் கஷ்டமாக இருக்கலாம். அவ்வாறாக தொடர்ந்து பல சட்டங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படுமானால் அரசு பல சவால்களை சந்திக்கத்தான் போகின்றது.
செனட் எடுத்துக்கிட்டா கூட செனட்ல முன்னாடியும் கோயலிஷனுக்கு பெரும்பான்மை இருக்கல, இப்ப வரப்போற புதிய செனட்லயும் இருக்க போறது இல்ல இல்லையா? இந்த நிலைமையில இப்ப வந்து எப்படி, அதாவது முன்னால இருந்த நிலைமையே பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு அமைஞ்சிருமோ?
ஆமா, அதாவது எனக்கு தமிழ்ல இந்த பழமொழி என்று இருக்கு, அதாவது எண்ணெயில இருந்து இப்ப கொதிக்கிற எண்ணெயில இருந்து நெருப்புக்குள்ள விழுந்த மாதிரி என்று சொன்னால், இந்த டபுள் டெசல்யூஷனை பாவித்து தனக்கு சார்பான செனட்களை தெரிவு செய்யலாம் என்றுதான் மல்கம் டர்ன்புல் எண்ணியிருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்திலும் பார்க்க மிகவும் இக்கட்டான ஒரு செனட் சபை தான் உருவாக போன்றது. ஆனபடியால் பல அவர்கள் முன்வைக்க போன்ற பல சட்டங்கள் செனட்டிலே செல்லுபடியாகும், அதாவது நிறைவேற்றப்படும் என்பது ஒரு கேள்விக்குறிதான் என்று நினைக்கின்றேன். என்று சொன்னால், போன செனட் கூட இவர்கள் வைத்த பல சட்டங்கள் முன்னேற்றப்படவில்லை என்பது, முன் எடுக்கப்படவில்லை என்பது சிலருக்கும் தெரியும். அந்த வேளையிலே இப்ப பல பல தங்கள் கொள்கைகளை கொண்டுள்ள பல செனட்டர்கள் வரும் பொழுது இவ்வாறாக இவர்கள் முன்னெடுக்க போன்ற, அதாவது 2016 ஆண்டிலே முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் எவ்வாறாக நிறைவேற்றப்படும் என்பதை நாங்கள் பார்த்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றால், அதிலே பல விதமான கொள்கைகள் முன்வைக்கப்பட்டன. பொதுவாக சூப்பர் அனிமேஷன் அதிலே கொண்டு வரப்பட மாற்றங்கள், அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்த பல செல்வந்தர்கள் இதிலே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அந்த விதத்திலே அந்த லிபரல் நேஷனல் கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளே பிளவுகள் ஏற்படலாம் என்று நினைக்கின்றேன். அதே நேரத்திலே செனட்டர்களுடைய பல கொள்ளைகளை கொண்டுள்ள செனட்டர்களும் இவ்வாறான சட்டங்களை ஏற்றுக்கொள்வார்களா, அதை எப்படி சமாளிப்பார் என்பதும் மல்கம் சமாளிப்பார் என்பதும் ஒரு கேள்விக்குறி என்று நான் நினைக்கின்றேன்.
அப்படி பார்த்தா மாக்கம் டெம்பிளே பிரதமராக தொடர்றதில் பெரிய சவால் இருக்க போகுது ஒரு நாட்கள்ல.
நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் நான் இப்ப என்ன பொறுத்தவள மல்கம் டெம்பிள் ஒரு மிகவும் ஒரு நடுநிலையான ஒரு தலைவர் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் இப்பொழுது எதிர்கட்சியில் இருக்கும் பொழுதோ, ஜோன் ஹாவர்டிலே அவர் ஒரு நீர்ப்பாசன அமைச்சராக இருக்கும் பொழுதோ நான் அவருடைய பல பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன். அப்பொழுது அவர் எனக்கு ஒரு பிடித்த ஒரு நல்ல தலைவராகத்தான் இருந்தார். ஆனால் அவர் இந்த பிரதம மந்திரி பதவியை ஏற்ற பின் எந்த பக்கம் சாய்வது என்பது அவருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. அதாவது பல அவருடைய பல கொள்கைகளை அவர் கைவிட்ட நிலையிலும் கூட அவருக்கு லிபரல் கட்சியிலே அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஒத்த பல மூத்த தலைவர்கள் இருந்தாலும், அதாவது கன்சர்வேட்டிவ் அதாவது மிகவும் வலதுசாரி கொள்கைகளுடைய பல தலைவர்கள் அவருக்கு எதிராக இருப்பதால் அவர் எவ்வாறாக இந்த 3 வருடங்களும் தாக்குப்பிடிப்பார் என்பதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது.
ஏன்னா அப்படி பார்த்தா இப்ப லேபர் கட்சியை பொறுத்த அளவுல இவர் பில் ஷார்டன் வந்து தலைவராக தொடரப்போகின்றார் என்றாலும், இவர் வரும் நாட்கள்ல அவருக்கு தலைமைக்கு சவால் விடுற மாதிரி எதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படுதா உங்களுக்கு?
இல்ல, என்ன பொறுத்த அளவுல இப்ப எவ்வளவு காலம் நடந்த இந்த கடந்த 2 பில் ஷார்டன் தலைவர் பதவி எடுத்த பின் அவருடைய கட்சிக்குள்ளே அவருக்கு எதிரான பேச்சுக்கள் இடம்பெற்றதாக நான் அறியவில்லை. இப்பொழுது ஜூலியா கிலாட் இருக்கும் பொழுது பல விதமான வதந்திகள் கசிந்து கொண்டிருந்தன. ஆனால் லேபர் கட்சியை பொறுத்தவரையிலே பில் ஷார்டனின் தலைமைத்துவத்தை பற்றியான கேள்விகள் எழுப்பப்படவில்லை. ஆனால் அந்த தேர்தல் நடந்த பின் அன்று இரவே இந்த அல்பனேசி என்பவர் இவருக்கு சவால் விடுக்கலாம் என்ற கேள்விக்குறி வந்த பொழுதும் அவர் அதை மறுத்திருக்கின்றார். ஆனபடியால் பில் ஷார்டன் கிட்டத்தட்ட அவர் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியை ஈட்டு கொடுத்த மாதிரி தான் நினைக்கப்படுகின்றது. அந்த விதத்திலே இப்ப அவருக்கு எதிராக இந்த அவரது உறுப்பினர்கள் எழுவார்களா என்பது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. ஆனால் மல்கம் டர்ன்புல் ஒப்பொழுது பொழுது பில் ஷார்டனின் தலைமைத்துவம் உறுதியாகத்தான் இருக்கின்றது நான் கருதுகின்றேன்.
பில் ஷார்டனை பொறுத்த அளவில் இப்போ மெடிக்கேரை வச்சு மெடிஸ்கேரை உண்டு பண்ணி இந்த தேர்தலில் அவங்க வந்து வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. மட்டும் இல்லை இப்போமே வந்து இன்னும் ஓராண்டுக்குள்ளே தேர்தல் வந்துடும் அப்படின்ட்டு பூச்சாண்டி காட்டுற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி வந்து ஒரு பயப்படுத்தியே ஆட்கள்டேருந்து ஓட்டம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறைக்கு பில் ஷார்டன் போயிட்டு இருக்காரோ?
அப்படி என்றும் சொல்ல முடியாது. இப்போ மெடிஸ்கேர் என்று சொல்லி அதாவது நெருப்பு இல்லாமல் போய்க்காது இல்லையா, முழுக்க முழுக்க பொய்யாக இருக்க முடியாது. அவர்கள் அதை எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மெடிக்கேரில் அதாவது வந்து சில மாற்றங்கள், அரசினால் முன்வைக்கப்பட்ட மாற்றங்கள், மற்றது அரசு எவ்வாறாக சுகாதாரத்துக்கு நிதியை ஒதுக்கீடு செய்து எவ்வாறாக பலப்படுத்தி வருகின்ற என்று பார்க்கும் பொழுது, லேபர் கட்சியுடன் ஒப்பிடும் பொழுது, எப்பொழுதும் லிபரல் கட்சி ஒரு தனியார் மயமாக்குகின்ற ஒரு கொள்கையைத்தான் கடைப்பிடித்து வந்தது. அதை இவர்கள் தமக்கு சாதகமாக பாவித்து அதை கூறியிருந்தார்கள். அதை மக்களும் அவர்கள் கண்ணுக்கு முன்னாலே காணும் பொழுது, இப்படியான ஒரு விடயங்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கும் பொழுது அவை அவர்களுக்கு மனதிலே மிகவும் உறுதியாக பதிந்து கொள்வதால் தான் அவர்களுக்கு இப்படி ஒரு சாதகமான முடிவு ஏற்பட்ட என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அதை அரசின் பலவீனத்தை லேபர் கட்சி சாதுரியமாக பாவித்திருக்கின்றதை நான் கருதுகின்றேன்.
ஓராண்டுக்குள்ள தேர்தல் வரும் அப்படின்னு சொல்றது
என்ன பொறுத்த அளவில் ஓராண்டுக்குள் தேர்தல் வருமா என்பதை விட தலைமத்துவம் நீடிக்குமா என்பதான் எனது கருத்து. என்னன்னு சொன்னால் லேபர் கட்சி வந்து 2010 சிறுபான்மையுடன் ஒரு அரசை அமைத்த பொழுது லிபரல் நேஷனல் கட்சிக்கு லேபர் கட்சியிலும் பார்க்க 1 or 2 உறுப்பினர்கள் அதிகமாக இருந்த பொழுதும் லேபர் கட்சி 3 சுய அதாவது சுயாட்சியான உறுப்பினருடன் ஒத்துழைப்புடன் 3 அரசை நடத்தியது. ஆனால் தலைமத்துவத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் 3 அரசை நடத்தியபடியினால் அப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு தேர்தல் ஒரு வருடத்தில் நடைபெறுமா என்பது கேள்விக்குறி. என்றால் அது வந்து நாட்டுக்கு மிகவும் ஒரு இக்கட்ட நிலைமை ஏற்படுத்தும். என்னன்னு சொன்னால் முதலாவது செலவீனம், மற்றது மக்களுக்கான அசௌகரியம், மற்றது ஒரு திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைப்பாடு என்று பார்க்கும் பொழுது லேபர் கட்சி ஒரு வருடத்தில் தேர்தல் நடக்கலாம் என்று கருதுகின்ற பொழுதும் அது நாட்டுக்கு நல்லாக இருக்காது. அந்த ஒரு வருடத்திலே தேர்தல் நடத்தாமல் 3 நடத்துவதன் நாட்டுக்கு நல்லது என்று நான் நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி வில்லியம் ராஜேந்திரன் அவர்களே.
நன்றி ராஜ்போ.